உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் நெற்பயிருக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகிறது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு உள்ளன என்பதை பற்றி இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நெற்பயிரியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஸ்ரீதரன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு அறிந்து கொள்வோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நெற்பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது, அந்த ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டால் அதுக்கு நம்ம என்னென்ன நிவர்த்திகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பொதுவாக ஒரு பயிர்களுக்கு எத்தனை வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது பொதுவாக விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நீங்கள் பெரும்பாலான விவசாயிகள் பார்த்திங்கன்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இந்த மூன்று வகையான உரங்களை தான் நிறையா பயன்படுத்துவோம் இல்லைங்களா. இது தவிர நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா மற்ற சில சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவாக எந்த ஒரு பயிரினுடைய வளர்ச்சினாலும் சரி கிட்டத்தட்ட 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது சரிங்களா. இந்த 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக இந்த கார்பன் அதாவது கரிமச்சத்துன்னு சொல்லக்கூடியது, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா பயிர்களும் வளிமண்டலத்திலிருந்தும் நீர்லேருந்தும் எடுத்துக்கும் பார்த்துக்கோங்க. இது தவிர தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படிங்கிறதான் பொதுவாக அனைத்து விவசாயிகளும் நம்ம எல்லா பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். ஆக இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா பேரூட்ட சத்துக்களில் முதல் நிலை சத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. என்ன பேரூட்ட சத்துக்கள், இது ஏன் பேரூட்ட சத்துக்கள் சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக பயிர்களுக்கு அதிக அளவு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரூட்ட சத்துக்கள். அதனால தான் எந்தெந்த சத்துக்கள்லாம் அதிக அளவு தேவைப்படுது நம்ம பார்த்தோம்னா, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த மூணு யாருக்குன்னு நம்ம சொன்னோம். இது தவிர கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர்னு சொல்லுவாங்க தமிழில் கந்தகச்சத்து, இந்த மூன்று சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை பேரூட்ட சத்துக்கள். ஆக மொத்தம் இந்த முதல் நிலை பேரூட்ட சத்துக்கள்ங்கிறது ஒரு 6, இரண்டாம் நிலை பேரூட்ட சத்துக்கள் இது ஒரு 3. அப்போ மொத்தமாக சேர்த்து 9 வகையான பேரூட்ட சத்துக்கள் பயிர்களுக்கு தேவைப்படுது. ஆக 9 நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், மொதல் சொன்ன கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது வளிமண்டலத்திலிருந்தும் நீர்லேருந்து கிடைக்கிது. அடுத்ததாக தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது மூணு வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பேரூட்ட சத்துக்கள். இது தவிர கால்சியம், சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம், கந்தகம் இந்த மூன்று, இது மூணும் பார்த்திங்கன்னா இரண்டாம் சத்துக்கள். ஆக மொத்தம் 9 வகையான பேரூட்ட சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு பொதுவாக தேவைப்படுது. சரி, இது தவிர வேறு எதுவும் சத்துக்கள் இருக்கா? கட்டாயம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி முக்கியமான பங்கு வகிக்கிறார். சரி, அது நுண்ணூட்ட சத்துனா என்ன? இப்போ பேரூட்ட சத்துனா நம்ம சொன்னோம் அதிக அளவு பயிர்களுக்கு தேவைப்படுது. அப்போ அதிக அளவு தேவைப்படுதுன்னா இன்னும் சில சத்துக்கள் வந்து என்ன ஆகும், இயற்கையாகவே பயிர்களுக்கு ஒரு குறைந்த அளவில் தேவைப்படும். அப்போ அந்த குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். அது எந்த மாதிரியான சத்துக்கள் பார்த்தோம்னா, உதாரணமாக இரும்பு சத்து, துத்தநாகச்சத்து, மாங்கனீசு, போரான், தாமிரம், மாலிப்டினம், நிக்கல் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா குளோரின். ஆக இந்த எட்டு சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்கள்னு நாம் சொல்கிறோம். ஆக மொத்தம் பேரூட்ட சத்துக்கள் 9, நுண்ணூட்ட சத்துக்கள் 8. ஆக மொத்தம் 17 வகையான சத்துக்கள் வந்து பயிர்களுக்கு பொதுவாக தேவைப்படுகிறது. இப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோம், சரி இது எல்லா பயிர்களுக்கும் தேவைப்படுத, அப்போ ஒவ்வொரு பயிர்களுக்கும் இதனுடைய தேவை அதிகமோ அதனுடைய தேவை குறைஞ்சது அல்லது மண்ணிலுடைய இந்த சத்துக்கள் முழுமையாக இல்லைன்னா என்ன ஆகும்னா, நமக்கு அந்த பயிர்களில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படும் இல்லையா. நாம் தான் மனிதர்களும், அப்போ நமக்கும் அதே தான். நம்ம வந்து சரியான அளவு புரதம், சரியான அளவு கொழுப்பு, சரியான அளவு கார்போஹைட்ரேட், இந்த மூணு சத்துக்கள் நம்ம சாப்பிடணும். அப்படி இதில் ஏதாவது ஒன்று குறையப்பட்டிருந்தாலோ அல்லது சில விட்டமின் சத்துக்கள் இல்லையா, காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம சரிவர எடுத்துக்கலன்னா நம்ம மனிதர்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பற்றாக்குறை தோணும். உதாரணத்துக்கு வைட்டமின் ஏ பற்றாக்குறைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், கண்ணில் வந்து அந்த பார்வை குறைபாடு ஏற்படும் இல்லைங்களா. இது வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி தான் பயிர்களுக்கும், சில சத்துக்கள் கம்மியானால் அதுக்கு சில அறிகுறிகள்லாம் தெரியும். அப்போ எந்தெந்த சத்துக்களில் என்னென்ன அறிகுறிகள் தென்படும், இதை நாம் எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம யாருக்குன்னு சொன்னால் பேரூட்ட சத்துக்கள், இந்த பேரூட்ட சத்துக்களில் நம்ம முக்கியமாக இன்றைக்கி இந்த முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. அப்போ இதனுடைய குறைபாடுகள் என்ன, இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வயல்வெளிக்கு போகிறீங்க இல்லையா, விவசாயிகள் எல்லோரும் உங்கள் வயலில் நெல் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த நேரத்தில் உரங்கள்லாம் போடுவோம். இது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் வந்து நீங்கள் வயல்வெளியை பார்க்கும்போது ஏதாவது மஞ்சள் நிறமாக தென்படுதா அப்படின்னு பார்ப்பீங்க இல்லைங்களா. அப்போ இந்த மஞ்சள் நிறம் தென்படுதுன்னா இது முதல்ல நம்ம அடியிலைகளில் இந்த மஞ்சள் நிறம் தோன்றுதா இல்லை மேலே உள்ள இலைகளில் மஞ்சள் நிறம் தோன்றுதா அப்படின்னு நம்ம முத பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ நம்ம டாக்டருக்கே போகிறோம் காய்ச்சல் அடிக்கினா, அவர் செக் பண்ணுறாரு இல்லையா இந்த காய்ச்சல் எதனால் வந்திருக்கு, வேறு ஏதாவது வலியோ அல்லது வேறு ஏதாவது தொற்று ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறாரு, இல்லை சளி பிடிச்சதுனால காய்ச்சல் வந்திருக்கான்னு பார்க்குறது. அதே மாதிரி தான் நாமளும் இங்கே பண்ண போகிறோம் இல்லைங்களா. அப்போ அடியிலைகள் மஞ்சளாக மாறியிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் சத்து குறைபாடு இல்லையா, அந்த தலைச்சத்துங்கிறோம், அந்த தலைச்சத்து குறைபாட்டினால மட்டும்தான் பயிர்களுடைய அடி இலைகள் மஞ்சளாக மாறும். அப்போ முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும், மேலே உள்ள இலை மஞ்சளாக மாறியிருக்கா, அடியில் உள்ள இலைகள் மஞ்சளாக மாறியிருக்கா அப்படின்னா, இப்போ அடி இலைகள் மஞ்சளாக மாறியிருக்குன்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது உறுதியாக வந்து தலைச்சத்தினுடைய பற்றாக்குறை. அப்போ இலைகளில் மேலே அடியிலன்னு ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது தவிர இந்த தலைச்சத்து பற்றாக்குறை என்னென்ன அறிகுறிகளை காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டோடனே இலை கொஞ்சம் மஞ்சளாக மாறின உடனே என்னாகும், பொதுவாகவே அந்த பயிருடைய வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும் இல்லையா, உயரம் கம்மியாகும். அப்போ தூர் கட்டுதல் இல்லையா, அந்த தூர் கட்டுதல் வந்து கம்மியாயிரும். இதே மாதிரி அந்த கதிரில் மணி பிடிக்கக்கூடிய தன்மையும் கம்மியாயிரும். சரி, அப்போ இது தவிர வேறு என்னென்ன குறைகள் அல்லது அந்த இலைகளில் பயிர்களில் தென்படும் பார்த்தா, நம்ம யாருக்கும் என்ன சொன்னோம், அடியிலைகள் மஞ்சளாக மாறும். இது தவிர என்ன ஆகும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கருமையான பச்சை இருக்கும், அதை தொடர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிரிய மஞ்சளாக இலை முழுவதும் மாறி கடைசியாக பார்த்திங்கன்னா பழுப்பு நிறம் மாறி முழுவதும் காஞ்சு அந்த இலைகள்லாம் உதிரக்கூடிய தன்மை ஏற்படும். அப்போ அந்தளவுக்கு சரி விவசாயிகளுக்கு ஒன்று நினைக்கலாம், சரி நாங்கள் தான் எப்போவுமே தண்ணி கட்டிக்கிட்டே இருக்குத, அப்போ எப்படி சார் அந்த நைட்ரஜன் சத்துலாம் எங்களுக்கு இது தெரியுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். உண்மைதான், இப்போ பொதுவாக நிறைய விவசாயிகள் மண்ணில் இயற்கையாகவே நைட்ரஜன் சத்து நிறைய இருந்துச்சுன்னா இந்த அறிகுறிகள் தென்படாது, நம்ம உரமும் நிறையா யூரியாவை நிறையா நம்ம போட்டுருவோம். அப்போ எங்கே இந்த அறிகுறிகள் நம்ம பொதுவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரடி நெல் விதைப்பு இல்லையா, விவசாயிகள் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க, அந்த நேரடி நெல் விதைப்பில் சில இடங்களில் நிறையா பண்ணுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் பொதுவாக ஆரம்ப காலகட்டத்தில் அந்த விதை முளைச்சி அப்புறம் அப்படியே நாத்தாகி தூர் கட்டும் போது பார்த்திங்கன்னா போதுமான அளவு தலைச்சத்துகள் அந்த பயிருக்கு கிடைக்காது. அப்போ ஏன் நேரடி நெல் விதைப்பில் இந்த அறிகுறிகள் வந்தால் மிக தெளிவாக தெரியும். நம்ம நீர் கட்டி வளரக்கூடிய இந்த பயிரை காட்டிலும் நேரடி நெல் விதைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜனுடைய பற்றாக்குறை, அதாவது நைட்ரஜன்னா தலைச்சத்தினுடைய பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக தென்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தான் என்ன பண்ணணும், முதல்ல நம்ம என்னதான் அறிகுறிகள் நம்ம போட்டாலும் இந்த அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா நம் இந்த தலைச்சத்தை நம்ம ஈடு செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது இல்லையா, நமக்கே சில நேரம் ரொம்ப அதிகமான களைப்பு ஏற்படுது, ஏதாவது ஒரு குறைபாடு உடம்புல நமக்கு வந்திருக்கு, உதாரணத்தாக வயிற்றுப்போக்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுப்போக்கு வந்தால் நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம். அப்போ அந்த மருத்துவரை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு இல்லையா, சரி வயிற்றுப்போக்கு இருக்குது, அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் உப்பும் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்து போட்டு குடிங்க, இல்லைன்னா அவருங்க பார்த்தீங்கன்னா ஓஆர்எஸ்னு சொல்லி ஒரு பாக்கெட் வச்சுருப்பாங்க, அது தண்ணியில் கலந்து குடிப்பாங்க. என்ன ஆகுனா நம்ம நிறையா இந்த மாதிரி உடல் ஓவாதை வயிற்றுப்போக்கு ஏற்படும்போது நம்ம செல்களில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டாசியம், குளோரின், சோடியம் இதெல்லாம் வெளியேறும். அப்போ நமக்கு என்ன ஆகுனா ரொம்ப டயர்டு களைப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நீர் இல்லையா, நீர் ஆகாரமாக அதை சாப்பிட்றோம் இல்லையா. அதுக்கு பேர் நம்ம என்ன பண்ணுறோம், டாக்டர் உடனே ஒரு ரெண்டு அஞ்சு இட்லியை சாப்பிடுங்க, அதில் ஒரு பிளேட் பிரியாணியை சாப்பிடணும்னு சொல்கிறாரு இல்லை, அதே மாதிரி தான் இந்த பயிர்களுக்கும். அப்போ மண்ணில் அதால் எடுத்துக்கூடிய தன்மை இல்லாத போது நம்ம என்ன பண்ணுறோம், அதை இலை வழியாக தெளிக்கக்கூடிய கட்டாயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எந்த சத்து பற்றாக்குறையினாலுமே நம்ம அந்த பற்றாக்குறையினுடைய தனிமம் என்ன அதை பார்த்து அதை நீரில் கரைச்சி நம்ம இலை வழியாகத்தான் தெளிக்க வேண்டும். அப்போ தலைச்சத்து பற்றாக்குறை, சரி நம்ம தலைச்சத்து பற்றாக்குறை வந்துருச்சு, இது எப்படி நிவர்த்தி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பொதுவாக என்ன யூரியா இல்லையா, அந்த யூரியாவில் தான் தலைச்சத்து அதிகளவு இருக்குது. அப்போ இந்த யூரியாவை எப்படி அடிக்கிறதுங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, 1% கரைசலை தான் நம்ம பொதுவாகவே அடிக்கணும். ஏன்னா கரைசல் ரொம்ப அதிகமாக போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர்களுக்கு தீங்கு உழைக்கும், இலையெல்லாம் கருகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், 1% என்னென்னா 100 மில்லி தண்ணியில் 1 கிராம் இல்லையா, நம்ம மில்லின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணால் லிட்டருக்கு நம்ம போய்க்கலாம், 1 லிட்டர் தண்ணினா 10 கிராம் யூரியாவை நம்ம அந்த நீரில் கரைக்கணும். அப்போ டேங்க்னா என்னங்க இல்லையா, ஒரு டேங்குங்கிறது பொதுவாக எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 குடம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம பண்ணுவோம். அப்போது 1 லிட்டருக்கு நம்ம 10 கிராம்னா அப்போ 10 லிட்டருக்குன்னா கிட்டத்தட்ட என்ன ஆகுது, அதை 10 மடங்கு நம்ம கூடுது இல்லையா, அப்போ 100 கிராம் தேவைப்படுது. ஒரு டேங்குக்கு கிட்டத்தட்ட நமக்கு 100 கிராம் அளவில் அந்த யூரியா தேவைப்படுது. சரி, இந்த யூரியாவை நம்ம எப்படி திரும்ப கரைக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, பொதுவாக டேங்கில் அப்படியே யூரியா போட்டு தண்ணியை ஊற்றி சிலர் என்ன பண்ணால் 2 குழு குளிக்க அடிப்பாங்க, அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வெளியே ஒரு வாளியில் அந்த ஏக்கருக்கு இல்லையா ஒரு டேங்க்கு 10 லிட்டர்னா அந்த 10 லிட்டர் தண்ணியை ஊற்றுறோம். 1 லிட்டருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 10 கிராம், அப்போ 10 லிட்டருக்கு 100 கிராம். அப்போ 100 கிராம் எடுத்து யூரியாவை அந்த வாளியில் 10 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைக்கணும். சரி, இந்த கரைச்சா மட்டும் போதுமா, இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ணணும், முக்கியமானது எந்த நேரத்தில் தெளிக்கணும் அப்படிங்கிறத கணக்கு இருக்குது இல்லையா. பொதுவாக நம்ம காலையில் தெளிக்கலாம் அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கலாம். ஏன்னா வெயில் அதிகமான நேரத்தில் தெளித்தோம்னா என்ன ஆகும்னா, யாருக்குன்னே வெயில் அதிகம் நம்ம தெளிப்போம், நிறையா நீரெல்லாம் ஆவியாகும் இலையில் இப்போ படும்போது, இந்த உப்புகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இலையை வந்து கருகிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா காலை நேரத்தில் தெளிக்கணும், அல்லதுன்னா சூரிய ஒளி அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி அல்லது மதிய வேளைகளில் தவிர்த்துட்டு மாலை வேளைகளில் தான் தெளிக்கணும். சரிங்களா, அப்போ கரைக்கிறது எவ்வளோன்னு சொல்லிட்டோம் இல்லையா, 1 லிட்டருக்கு 10 கிராம் தேவைப்படுது. சரி, அடுத்து என்ன பண்ணுறதுங்க, இதோட ஒட்டும் திரவம்னு ஒன்று கடையில் கிடைக்கும் இல்லையா, இந்த ஒட்டும் திரவத்தை நம்ம சேர்க்கணும். ஏன் இந்த ஒட்டு உரமும் நம்ம சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசைகள் தென்படும், பசைகள் நிறையா இருக்கும் இயற்கையாகவே இலைகளில் வந்து, ஆங்கிலத்தில் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த பசைத்தன்மையோடு தான் எல்லா பயிர்களுமே இருக்கும். இப்போ நம்ம அழிக்கக்கூடிய திரவம் அப்படியே மேலே பிடிச்சின்னா இலைகளில் முழுவதும் பரவாமல் என்ன ஆகும்னா கீழே விழுந்து அது வீணாகப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இலை முழுவதுமே பரவணும். அப்போ இலை முழுவதும் பரவணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒட்டும் திரவத்தை அந்த ஏற்கனவே நம்ம யூரியா கலந்த தண்ணியிலையும் இந்த ஒட்டும் திரவத்தை கலக்கணும். உதாரணமாக ஒரு டேங்க் அடிக்கிறோம், ஒரு கைத்தளிப்பான் அடிக்கோம்னா ஒரு டேங்குக்கே இது வந்து கிட்டத்தட்ட 10 மில்லி 15 மில்லி ரொம்ப குறைவான அளவே போதும், மேக்சிமம் ரொம்ப அதிகமாக போனால் 20 மில்லி கலக்கலாம் சரிங்களா. இது ஒட்டும் திரவம் கடைகள்லேயே வந்து கிடைக்கும், ஒவ்வொரு கம்பெனியும் அது ஒவ்வொரு பேரில் வந்து கடையில் விற்பாங்க, நீங்கள் கடையில் கேட்டாலே அது கிடைக்கும். ஆக அந்த ஒட்டும் திரவத்தை கரைச்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம்னா நம்ம கைத்தெளிப்பானில் தான் தெளிக்கணும் சரிங்களா. சில விவசாயிகள் எங்கே ஆலை இங்கே நம்ம கிடைக்க மாட்டேங்குது, என்றைக்கிங்க நாங்கள் போய் கைத்தெளிப்பானில் அடிக்கிறது, நாங்கள் பவர் ஸ்ப்ரே இல்லையா ஆங்கிலத்தில் விசை தெளிப்பான் இதுதான் சார் எங்களுக்கு ஈஸி, அல்லது வந்து பேட்டரியில் வந்து பண்ணுவோம் அதாரம் சார், இதெல்லாம் போகிறது எங்களுக்கு சிரமம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து ஊட்டச்சத்து. இப்போ மருந்தோ அல்லது பூச்சியோ ஒரு நோயோ வருதுன்னா அதுக்குள்ள மருந்து வந்து எங்கேயாவது இலைகளில் ஒரு சில இடங்களில் பட்டாலுமே அது உள்ள ஊடுருவி அந்த நோய்க்கோ பூச்சிக்கோ எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அப்படி கிடையாது, நம்ம இலையில் எல்லா இடத்துலையும் பரவி அது இலை துளைகள் வழியாகவும் கியூட்டிகள்னு சொல்லுவாங்க அது வழியாகவும் உள்ளே போகணும். அப்போ இந்த இலைகள் வழியாக நம்ம முழுவதும் போகணும்னா நம்ம மெதுவாக நிறுத்தி தான் அடிக்கணும். அப்படிங்கப்பட்ட கட்டாயத்தில் நம்ம என்ன பண்ணோம், கைத்தளிப்பான் கொண்டு அடிக்கிறதான் மிகச்சிறந்தது சரி. அதை விவசாயிகள் வந்து இதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும், எந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம அடிக்கணும்னா கைத்தளிப்பான் கொண்டு அடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் சில விவசாயிகள் சார் நாங்கள் நிறுத்தி அடிக்கிறோம், கொஞ்சம் பேட்டரியை வச்சு தான் அடிக்கிறது தான் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார், முன்னாடி மாதிரி எங்களால் கைத்தளிப்பான் வச்சு அடிக்கிறதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னா, அந்த மாதிரியான விவசாயிகள் நீங்கள் யார் அந்த வேலையாட்கள் வந்து தெளிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் இருந்து நீங்கள் இலையை முழுவதும் நனையும்படி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அப்போ தான் இந்த பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறோம், தலைச்சத்து பற்றாக்குறைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அடியிலைகள் தான் மஞ்சளாக மாறுது. அப்போ அதை நிவர்த்தி செய்யணும்னா 1 லிட்டருக்கு 10 கிராம் யூரியாவை தேவையான அளவு ஒட்டு திரவத்தோடு சேர்த்து நம்ம காலை வேளை அல்லது மாலை வேளையில் அடித்தோம்னா இந்த பற்றாக்குறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சரி, இது எத்தனை தடவை சார் அடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. இப்போ 1 தடவை அடித்தாச்சா, இல்லை அது வந்து கொஞ்சமாக தான் அது இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-2 தடவை நம்ம அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறையும் அடிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் புரியுதுங்களா. அதனால் நம்ம அது எந்த அளவுக்கு அந்த மஞ்சள் தன்மை மறையுதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஊட்டச்சத்தை நம்ம இலைவழியாக தெளிக்க வேண்டும். சரிங்களா விவசாயிகளே? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது ஒரு முக்கியமான பேரட்டுச்சத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கில தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சத்து இல்லைங்களா. நெல் மணிகள் வந்து நல்லா பிடிக்கணும்னா இந்த பாஸ்பரஸ் உரம் அதிக தேவை. பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, கடைசி உழவுக்கு முன்னாடியே மண்ணில் அப்படி இந்த தேவையான அளவு முழுவதுமாகவே இந்த பாஸ்பரஸ் மணிச்சத்தை போட்டு உழுது அதுக்கப்புறம் எல்லாமே நட்டுருவாங்க இல்லைங்களா. ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் தேவையான அளவு பாஸ்பரஸ் இல்லையா, அந்த மணிச்சத்து இல்லைன்னா பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா சில சில அறிகுறிகளை காட்டும். சரி, இந்த பாஸ்பரஸ் பற்றாக்குறையில் எந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும், அதை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மணிச்சத்தினுடைய பற்றாக்குறையை வந்து பார்த்திங்கன்னா எந்த தத்து பற்றாக்குறையினாலும் சரி, முத வந்து அந்த பயிரினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், தூர் கட்டுதலும் வந்து குறையும். அப்போ மணிச்சத்துக்கு எந்த மாதிரி பற்றாக்குறைனு பார்த்தீங்கன்னா, இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அடி இலைகளில் தான், அல்லது மேலே உள்ள இலையை விட்டுட்டு அந்த செடியினுடைய பயிரினுடைய அடி இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஊதா நிறமாக கொஞ்சம் மாறும் இல்லையா. பச்சையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படியே ஊதா நிறமாக மாறும். அப்போ ஊதா நிறமாக மாறுது அப்படிங்கிறது நீங்கள் வயல்வெளிகளிலேருந்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது வேறு எந்த சத்து பற்றாக்குறை இல்லைங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மணிச்சத்து பற்றாக்குறை தான். மணிச்சத்து பற்றாக்குறையில் மட்டும்தான் அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையிலேருந்து கொஞ்சம் ஊதா நிறமாக மாறும். அப்படி ஊதா நிறம் மாறும்போது என்னன்னா அந்த பயிர்கள் வந்து நார்மலான சாதாரண உயரத்தை விட்டு ரொம்ப அந்த உயரம் வந்து ரொம்ப குட்டையாக மாறிடும். நாளடைவில் அப்படி போக போக பார்த்திங்கன்னா இலைகள் வந்து ரொம்ப பற்றாக்குறை ஏற்பட்டு அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பற்றாக்குறை அறிகுறி ஏற்படும்போது உதாரணமாக இந்த மணிச்சத்து, நம்ம பொதுவாக எந்த மணிச்சத்து அதிகமாக உள்ள உரங்களை பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்துவோம், அப்படி இல்லைன்னா டிஏபி பயன்படுத்துவோம் இல்லையா. டிஏபியினுடைய இது நார்மலாக எல்லா விவசாயிகளுக்கும் அதிக அளவு தெரியும். அப்போ இந்த டிஏபியை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, 2% டிஏபி கரைசல் இல்லையா, 2%னா 1 லிட்டருக்கு 20 கிராம் வந்து இந்த டிஏபி தேவைப்படுது. சரி, இப்போ 1 லிட்டருக்கு 20 கிராம் அப்படியே கரைச்சி நம்ம அடிக்கலாமா, அப்படி பண்ண முடியாது. ஏன்னா டிஏபியை பொறுத்தளவுக்கு நம்ம உடனடியாக அடிக்க முடியாது. அதில் நிறையா வந்து சில வகையான அந்த மணிச்சத்தை தவிர மற்ற சில ஃபில்லரும்பாங்க, அதுவும் கலந்து இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஏக்கருக்கு தேவையான இந்த மணிச்சத்து பற்றாக்குறையை போக்குறதுக்கு என்னென்னா 2 கிலோ டிஏபி என்ன பண்ணணும்னா ஒரு 20 லிட்ரு தண்ணியில் அப்படியே கலந்துடணும். கலந்துட்டு நாள் முழுதும் ஒரு இரவு முழுவதும் அப்படியே ஊற வைக்கணும். அப்போ மறுநாள் என்ன பண்ணணும், அந்த உரம் மணிச்சத்து இல்லாமல்னா எல்லாமே கரைஞ்சிரும், அதில் களிமண் மாதிரி கசடு மாதிரி நமக்கு தெரியும். அப்போ அப்புறம் நல்லா கலக்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதை அப்படியே வடிகட்டணும். அப்படி வடிகட்டின பிறகு மேலே நமக்கு எந்த கீழே தெளிஞ்ச நீர் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த தெளிஞ்ச நீரை மட்டும் என்ன பண்ணணும்னா ஒரு 10 லிட்ரு இல்லையா, ஒரு டேங்க்கு 10 லிட்ரு தேவைப்படணும். ஒரு டேங்குக்கு நம்ம என்ன பண்ணால் 1 லிட்ரு அப்படிங்கிற கணக்கில் எடுத்து மீதி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம நீரை சேர்த்து அப்படியே அந்த பயிர்களுக்கு நம்ம காலையிலேயோ அல்லது மாலை வேலையிலையோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஒட்டுந்தரை வந்து சேர்த்து தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மணிச்சத்து பற்றாக்குறையை நம்ம அறவே ஒழிக்கலாம். இதுவும் நம்ம தலைச்சத்து பற்ற மாதிரி தான், ஒரு தடவை நம்ம அடிக்கிறோம் சரி, கொஞ்சம் தான் மாற்றம் இருக்குன்னா திரும்ப 100 தடவை அடிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது சரிங்களா. அப்போ தலைச்சத்து பற்றி பார்த்தாச்சு, மணிச்சத்தினுடைய பற்றாக்குறையும் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து மூன்றாவது முக்கியமான பேரூட்டச்சத்து பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து இல்லையா, ஆங்கிலத்தில் வந்து நம்ம பொட்டாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த சாம்பல் சத்து என்னங்க அவ்வளோ கடைசிங்க, அப்புறம் அந்தளவுக்கு முக்கியம் ஆமாங்க. ஏன்னா இலைகளில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒளிச்சேர்க்கை, இந்த ஒளிச்சேர்க்கை ரொம்ப அதிகமாக நடக்கணும்னா அந்த இலைத்துளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திறந்து மூடக்கூடிய தன்மையில் இருக்கணும். அப்போ அந்த இலைத்துளைகள் நல்லா திறப்பதற்கும் ஒவ்வொரு அந்த செல்கள்லையும் நீர் அதிகளவு நல்லா தக்க வைக்கணும்னா இந்த பொட்டாசிய சத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நமக்கு இயற்கையாகவே இந்த மண்ணில் பொட்டாசியத்தை கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதனுடைய அறிகுறிகள் நம்ம பயிர்களில் தென்படும். சரிங்க, இப்போ தலைச்சத்துக்கு சொல்லிட்டீங்க இலை மஞ்சளாக மாறுதுங்க அடியலை, மணிச்சத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பழுப்பு நிறமாக மாறுதுங்க சரிங்க, அப்போ பொட்டாசியத்துக்கு எப்படிங்க மாறும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போ பொட்டாசி எப்படி இருக்கும், இதனுடைய பற்றாக்குறை பார்த்திங்கன்னா இலையினுடைய ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா விளிம்புகள்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சளாக மாறி கொஞ்சம் கருகிரும் புரியுதுங்களா. அப்போ இலையினுடைய நுனியும் கருகும், அதனுடைய ஓரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக மாறி காஞ்சிரும். நார்மலாக பச்சையாக இல்லாமல் பழுப்பு நிறமாகவும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மாறி முழுவதும் அப்படி இலை முழுவதும் அப்படி பரவி நாளடையில் பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே அந்த இலைகள் வந்து கருகியும். இலையினுடைய ஓரங்கள் கருகுதல் தான் இதனுடைய முக்கியமான அறிகுறி. அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும் இல்லையா. சில பூச்சி ஒருவேளை பூச்சிகள் அப்படி ஆயிருக்குமா அப்படின்னு, சில சார் உறிஞ்சி பூச்சிகள் இருக்குது ஒருவேளை அதனால இந்த மாதிரி மாறி இருக்குமா, அது சில நோய் இருக்குது அது மாதிரி மாறி இருக்குமா, அது கிடையாது. பொட்டாசு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாகவே ஃபீல்டில் கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், இலையினுடைய ஓரங்கள் முழுவதுமே அடியிலைகள் தான், அடியினுடைய ஓரமும் நுனியும் பார்த்தீங்கன்னா முழுவதுமாகவே ஒரு மாதிரி காஞ்சிரும்னா அது வந்து பொட்டாசிய சத்து பற்றாக்குறை தான். அப்போ இந்த பொட்டாசிய சத்து பற்றாக்குறையை நாம் என்ன பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம அதுக்கு ரொம்ப எளிதான வழி தான், ஒரு லிட்டருக்கு 10 கிராம் பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு உரம் இருக்குது, அந்த லிட்டருக்கு 10 கிராம் பொட்டாசியம் செயல்பட்ட கலந்து தேவையான அளவு ஒட்டு திரவத்தையும் நம்ம சேர்த்து நம்ம யாருக்குமே சொன்ன மாதிரி தான் இல்லையா, நம்ம கைத்தெளிப்பான் மூலமாக காலையிலேயோ அல்லது மாலை வேளையிலேயோ நம்ம தெளித்தோம்னா இந்த பொட்டாசியம் சத்து பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி செய்யலாம் சரிங்களா விவசாயிகளை. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களாக நிறையா இருக்குது, நம்ம இன்றைக்கி இல்லையா ஒரு அறிமுக உரை ஒரு முன்னோட்டம்ங்கிறதுனால நம்ம அதிகமான அளவு பயன்படக்கூடிய இந்த 3 உரங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. மொத்தம் 17 வகையான நம்ம ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது, அதில் 3 கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இயற்கையாகவே வளிமண்டலத்திலிருந்தும் தண்ணியிலிருந்தும் கிடச்சிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். இது தவிர 6 ஊட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் என்ன சொல்லியிருக்கோம், தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து, இது 3 வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை பேரூட்டச்சத்துக்கள் சரிங்களா. இந்த முதல் நிலை பேரூட்டச்சத்துக்களை நம்ம எப்படி நம்ம வயல்வெளிகளை கண்டுபிடிக்கிறது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இப்போ ரொம்ப கொஞ்சம் ஒரு விளக்கமாக பார்த்தோம். இதுக்கு அடுத்த நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 2 நிலை சத்துக்கள்னு சொல்லணும்னா பேரூட்டச்சத்துக்களில் அடுத்து வரக்கூடிய சுண்ணாம்பு சத்து, அப்புறம் மெக்னீசிய சத்து, கந்தக சத்து, இதே 3 பற்றி நம்ம அடுத்து விரிவாக பார்க்கலாம். ஆக இந்த நிகழ்ச்சியை வந்து கவனமாக பார்த்த இந்த விவசாயிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இந்நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.